இன்றைக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இவ்வளோ பக்தர்கள் கூடியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இப்போ நம்ம பாடின இந்த பாடல் மிகவும் எளிமையான ஒரு பாடல். இதில் விருந்தாவனம், விருந்தாவனத்தை சார்ந்த விஷயங்கள், சார்ந்த நபர்கள், சார்ந்த இடங்கள், அவையெல்லாம் போற்றப்படுகின்றன. ஜயா அப்படிங்கிற வார்த்தையை இந்த பாடல் முழுக்க நம்ம பார்க்குறோம். ஜெய அப்படிங்கிறது போற்றுவதற்கான ஒரு வார்த்தை. விருந்தாவனம் அந்த தாமமே ஆகட்டும், விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஆகட்டும், விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் ஆகட்டும், எல்லாமே போற்றுதலுக்குரியவை, வழிபாட்டிற்குரியவை. அதனால் இன்றைக்கு நாளில் நான் அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி சொல்லலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கக்கூடிய உபதேசங்களில் ரெண்டு உபதேசங்கள் இதை சார்ந்ததாக வருது. அதாவது எல்லா உபதேசங்களுமே விருந்தாவனத்தை சார்ந்ததாகத்தான் இருக்குது உண்மையில் சொல்ல போனோம்னா. இருந்தாலும் குறிப்பாக இரண்டு அல்லது மூன்றுன்னு நம்ம சொல்லலாம். மூன்று உபதேசங்கள் குறிப்பாக விருந்தாவனத்தை சார்ந்தது. அவருடைய முக்கியமான உபதேசங்கள் ஐந்து. ஆராத்ய பகவான் விரஜேஷ தனயஸ், அதாவது ஆராதனைக்குரிய பகவான் விருந்தாவனத்தின் ஈசனுடைய மகன். விருந்தாவனத்தின் ஈசன் யாரு? நந்த மகாராஜ். நந்த மகாராஜருடைய மகனே ஆராதனைக்குரியவர். அடுத்ததா அவர் சொல்றார் தத்தாம விருந்தாவனம். அதே போலவே அவருடைய தாமமான விருந்தாவனமும் வழிபாட்டிற்குரியது. ரம்யத் குவச்சித் விரஜவது வர்க்கேன கல்பிச்சு. இருக்கிறதுலே அவரை வழிபடுறதுக்கான மிகச்சிறந்த வழிமுறை என்னன்னா, கோபியர்கள் எந்த வழிமுறையை பின்பற்றினார்களோ அந்த வழிமுறைன்னு சொல்ற. இந்த மூன்று உபதேசங்களும் விருந்தாவனத்தோட மிக நெருங்கிய தொடர்பை கொண்ட உபதேசங்கள். கௌடிய வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும் விருந்தாவனம், மாயாப்பூர், பூரி இந்த மூன்று இடங்களும் முக்கியமான திவ்யஸ்தலங்கள். ஒவ்வொரு கௌடிய வைஷ்ணவனும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பவுமே விருந்தாவனத்தில் வசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வெறும்னா ஒரு தடவை விருந்தாவனத்துக்கு போய் நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது கிடையாது. விருந்தாவனத்திலே வாழ்றது தான் ஒவ்வொரு கௌடிய வைஷ்ணவனுடைய குறிக்கோளும். சில பேர் உடல் ரீதியாக விருந்தாவனத்தில் வாழலாம், இருந்தாலும் சில பேர் அப்படி வாழக்கூடியவர்களில் கூட சில பேர் அல்லது பெரும்பாலானோர் விருந்தாவனத்தில் வாழாதவர்களாக இருக்கலாம். ஆனால் விருந்தாவனத்திற்கு வெளியில் வசிக்கக்கூடியவர்கள் கூட, அதாவது நம்மளுடைய உடல் ரீதியாக விருந்தாவனத்திற்கு வெளியில் வசிக்கக்கூடியவர்கள் கூட விருந்தாவனத்தில் வாழ முடியும். அந்த மனநிலையை ஒருத்தர் வளர்த்து கொள்ளும் போது அத்வைத ஆச்சாரிய சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அதான் சொல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடம் விருந்தாவனம். கிருஷ்ண பக்தர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கிறாரோ அந்த இடம் விருந்தாவனம். இருந்தாலும் விருந்தாவனம் அப்படிங்கிற தாமமும் ரொம்ப விசேஷமானது. இப்ப ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால இஸ்கான் உலகெங்கிலும் பரவி இருக்கு. உலகெங்கிலும் இஸ்கான் பக்தர்கள் பிருந்தாவனத்தை உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் அந்த பிருந்தாவனத்துக்கும் நம்ம மதுராவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்திற்கும் இடையில் ஒரு விதத்தில் எந்த வேற்றுமையும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த இடங்கள் எல்லாம் பக்தர்களுடைய காரணத்தினால பிருந்தாவனங்கள் ஆகுது. ஆனால் அந்த இடமானது எப்பவுமே பிருந்தாவனமாகவே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களின் காரணத்தினால அது பிருந்தாவனம் ஆகாமல் இருக்கலாம். அதாவது பிருந்தாவனம்னு மதுரா பக்கத்தில் கிருஷ்ணருடைய ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் முறையான எண்ணத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த இடம் பிருந்தாவனமாகும். அப்படி அவங்க முறையான எண்ணத்தோடு இல்லைனாலும் அந்த இடம் பிருந்தாவனமாகவே இருக்கும். அவங்க பிருந்தாவனத்தில் இல்லாதவர்கள் ஆயிடுவாங்க. ஆனால் மற்ற இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களால்தான் அது பிருந்தாவனமாகுது. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் முறையான பக்தியில் பிருந்தாவன உணர்வில் இல்லை அப்படின்னா அப்போ அந்த இடமானது பிருந்தாவனமாக இருக்காது. அதனால் அந்த தாமம், கிருஷ்ணர் வசித்த அந்த பிருந்தாவன தாமம், கௌடிய வைஷ்ணவர்கள் ஒவ்வொருவரும் எப்போவுமே அங்கே வசிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அல்லது கூடிய மட்டும் அந்த பிருந்தாவன தாமத்திற்கு எப்போ முடியுமோ அப்போ போய் அந்த தாமத்தை வசிக்கிறது, அப்படி அந்த தாமத்துக்கு போய் பார்க்கறது அப்படிங்கிறது பக்தர்களுடைய விருப்பமாக இருக்குது. உங்களில் சில பேர் பிருந்தாவனத்திற்கு போயிருக்கலாம், பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களை ரசித்திருக்கலாம். உங்களில் சில பேர் அந்த இடங்களுக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் என்றாவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் பிருந்தாவனத்திற்குள்ளார உண்மையாக நுழையணும். பிருந்தாவனத்திற்கு போகிறது அப்படின்னா இங்கேருந்து ரயிலில் டிக்கெட் வாங்கிட்டு போய் மதுரா ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி பிருந்தாவனத்தில் போய் இறங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோவோ இல்லை வேறு எதையோ பிடிச்சி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருந்துட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது பழக்கமாக இருக்குது. இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம போகும்போது பல நேரங்களில் நம்மளால் உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வு தூய்மை அடையில் அப்படின்னா நம்ம பிருந்தாவனத்துக்குள்ளார நுழைய முடியாது. கவரப்பட்ட ஒரு பிருந்தாவனத்தை தான் நம்ம அந்த சூழ்நிலைகளில் பார்க்க முடியும். நம்ம எந்த அளவிற்கு தூய்மை அடைஞ்சிருக்கிறோமோ அந்த அளவிற்கு கிருஷ்ணர் நம்மளை வெளிப்படுத்துகிறார். பகவானுடைய விக்கிரகத்தை பார்க்கும்போது ஸ்ரீல பிரபுபாதர் சொல்வார், சாக்ஷாத் கிருஷ்ணர், அவர் கூட நம்மளால் பேச முடியும், அவர் கூட நம்மளால் பழக முடியும். ஆனால் நம்மளுடைய உணர்வு தூய்மையாக இல்லை அப்படின்னா அந்த விக்கிரகத்தையே பார்த்தால் கூட நம்மளால் அந்த உறவுகளை நம்மளால் வளர்த்துக்கொள்ள முடியறதில்ல. எந்த அளவிற்கு நம்ம பக்தியில் முன்னேறி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு பகவானுடைய விக்கிரகத்தோடு நம்ம ஓரளவிற்கு நம்மளை உணர முடியும். அதே மாதிரி தான் பகவானுடைய தாமமும். பகவானுக்கும் அவருடைய தாமத்திற்கும் வேறுபாடு கிடையாது. அதனால கிருஷ்ணர் எப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அதே மாதிரி பிருந்தாவன தாமமும் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி தன்னை கிருஷ்ண பக்தர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால இங்கே ஜெய ராதே, ஜெய கிருஷ்ண, ஜெய பிருந்தாவன், ஸ்ரீமதி ராதாராணி, கிருஷ்ணர், பிருந்தாவன தாமம், இவர்கள் எல்லாருக்கும் இங்கே வாழ்த்துக்கள் பரிமாறப்படுது. நிச்சயமாக ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் பிருந்தாவனத்தினுடைய முக்கியமான நபர்கள், மிக மிக முக்கியமான நபர்கள். உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னா கிருஷ்ணரை காட்டிலும் பிருந்தாவனத்தில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவங்க ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி பிருந்தாவனேஸ்வரி, பிருந்தாவனத்திற்கு ஈஸ்வரி, பிருந்தாவனத்தை கட்டுப்படுத்துபவராக இருக்கிறார். கிருஷ்ணர் எல்லாரையும் கட்டுப்படுத்துறார், ஆனால் கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணியினால் கட்டுப்படுத்தப்படுறார். ஜெய ராதே, ஜெய கிருஷ்ண, ஜெய பிருந்தாவன். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் அதிகமான கிருஷ்ண உணர்வோடு இருக்காங்க. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே கிருஷ்ண பக்தர்கள் தான். சிலர் தூய பக்தர்களாக இருக்கலாம், சில பேர் அந்த தூய நிலையில் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் அனைவருமே பக்தர்களாக இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய உணர்வு இன்றைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம புரிந்து கொள்ளலாம் எந்த அளவிற்கு அவங்களுடைய உணர்வு எளிமையானதாக, கிருஷ்ணரை சார்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி பிருந்தாவனத்திலையும் அந்த கலாச்சார மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக போயின்னு இருக்கு. அதை நம்மளுடைய கண்களால் பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவங்க கிருஷ்ணரை தான் ரசிப்பாங்க, ராதாராணியை தான் ரசிப்பாங்க, வேறு எதையும் அவங்களால் ரசிக்க முடியாது. அதே சமயத்தில் அவங்களுக்கு நவீன கால வாழ்க்கை முறையின் காரணத்தினால சில மேற்கத்திய இசைகளை ரசிக்கக்கூடிய தன்மையும் வளர்ந்துருச்சு. இருந்தால் கூட அவங்க பார்த்தோம்னா அந்த மேற்கத்திய இசையை ராதாகிருஷ்ணரோட சேர்த்து போட்டு ஒரு மாதிரி அவங்க ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு வகையான களங்கங்கள் எல்லா இடத்துலையும் நுழைஞ்சின்றிருக்கு. இருந்தாலும் பெரும்பாலும் பிரஜவாசிகள் இன்றைக்கும் எளிமையானவர்களாகவும், கிருஷ்ணர் மேலே அன்புடையவர்களாகவும், ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான தொழில் ஒரு காலத்தில் பசுக்களை மேற்கிறதா இருந்தது. இன்றைக்கு பெரும்பாலும் டூரிசம், சுற்றுலாத்துறை அல்லது இங்கே வரக்கூடிய பக்தர்களை அடிப்படையாக வைத்து அவங்க இன்றைக்கு வாழ்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறையை பிருந்தாவனத்துக்கு போகிறவங்க இன்றைக்கும் பார்க்க முடியும். பிருந்தாவனத்தினுடைய பேரழகை ரசிக்கலாம் யார் பிருந்தாவனத்துக்கு போகிறாங்களோ அவங்க. இப்போ பிருந்தாவனத்தில் அடுத்த வரியாக, அதாவது இந்த பாடலினுடைய அடுத்த வரியாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஸ்ரீ கோவிந்த கோபிநாத் மதன மோகன். இந்த மூன்றும் கிருஷ்ணருடைய மூன்று பெயர்கள், ஸ்ரீ கோவிந்த கோபிநாத் மதன் மோகன். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது கிருஷ்ணருடைய பெயர்களில் ஒன்றுங்கிறத கிடையாது. இங்கே பிருந்தாவன தாமத்தை அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விக்கிரகங்கள் புகழப்படுகிறார். ஸ்ரீ கோவிந்தர், கோபிநாதர், மதன மோகன், இவங்க மூன்று பேரும் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள்னு சொல்லப்படுறாங்க. இந்த மூன்று விக்கிரகங்களும் பிருந்தாவனத்தில் ஆரம்பத்தில் நிலைநாட்டப்பட்டவர்கள். கிருஷ்ணருடைய கொள்ளு பேரன் வஜ்ரநாபன். வஜ்ரநாபன் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு பிருந்தாவனத்தில் வந்து சில விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணார். அந்த விக்கிரகங்கள் காலப்போக்கில் அழிந்து போனது அப்படின்னா மறைந்து போனது, வழிபாடுகள் இல்லாமல் மறைந்து போய் அதற்கு பிறகு கோஸ்வாமிகளால், சைத்தன்ய மகாபிரபுவினால் அவங்கள மறுபடி கொண்டு வரப்பட்டார்கள். அதன்படி மதன்மோகன் பிருந்தாவனத்தினுடைய மிக, அதாவது பிருந்தாவனத்தில் எழுப்பப்பட்ட முதல் கோயில் மதன்மோகன். மதன்மோகன் நம்மளுடைய சம்பந்த விக்கிரகமாக சொல்லப்படுகிறார். நமக்கும் பகவானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானம், அந்த நமக்கும் பகவானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவானது சம்பந்த ஞானம்னு சொல்லப்படுது. அந்த சம்பந்த ஞானத்தை வழங்கக்கூடியவராக மதன்மோகன் இருக்கிறார். பகவானுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்றதுக்கு இருக்கக்கூடிய வழிமுறை அபிதேய அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வழிமுறையை நமக்கு வழங்கக்கூடியவராக கோவிந்தன் இருக்கிறார், கோவிந்த விக்கிரகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இறுதியில் அடையப்படக்கூடிய இலக்கு பிரயோஜனம், அந்த பிரயோஜனத்தை வழங்கக்கூடியவராக கோபிநாதர் இருக்கிறார். அதனால் இந்த மூன்று விக்கிரகங்களும் விருந்தாவனத்தினுடைய மிக முக்கியமான விக்கிரகங்களாக அமைகிறார்கள். ஸ்ரீ கோவிந்த கோபிநாத் மதன்மோகன். இங்கே நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடியது ஸ்ரீ கோவிந்தர். கோவிந்தஜி ரூபகோஸ்வாமியினுடைய விக்கிரகம், ரூபகோஸ்வாமியினால் வழிபடப்பட்டவர். சைத்தன்ய மகாபிரபு கோஸ்வாமிகளை விருந்தாவனத்திற்கு அனுப்பி வைத்தபோது அவங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, எந்த இடங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டதோ அந்த இடங்கள் எல்லாம் புதுப்பிக்கணும், அங்க கிருஷ்ணருடைய வழிபாட்டை மறுபடி ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற. அதன்படி கோவிந்த விக்கிரகம் ரூபகோஸ்வாமியினால தொடர்ந்து வழிபடப்பட்டவர். சில ரூபகோஸ்வாமி சில நபர்களுடைய உதவியோட கோவிந்தருக்கு மிகப்பெரிய கோயிலை கட்டினார். இன்றைக்கும் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய புதுசாக வந்ததெல்லாம் எடுத்துக்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலில் ஒன்று, அல்லது பெரிய கோயிலே சொல்லலாம், அங்கே கோவிந்தருடைய கோயில். இது இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கோவிந்தனுடைய கோயில். இந்த கோவிந்த கோயில் இன்றைக்கு மூன்று அடுக்கில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையில் கோவிந்தனுடைய கோயில் ஏழு அடுக்கில் கட்டப்பட்டது. இந்த கோவிந்தனுடைய கோயிலை ஆக்ராலிருந்து பார்த்தா தெரியுமா எத்தனை கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர்ஸ், மேபி லிட்டில் மோர் தான், யா 30 கிலோமீட்டர்ஸ், 30 கிலோமீட்டர் தொலைவில் ஆக்ராலிருந்து பார்த்தா தெரியும். அதனால இயற்கையாகவே அவுரங்கசீப் பொறாமை கொண்டு இந்த கோயிலை இடிக்கணும்னு சொல்லி படையெடுத்து வந்து இந்த கோயிலை இடிச்சுட்டு இருந்தாங்க. நாலு மாடி இடித்ததுக்கப்புறம் கடைசி மூன்று மாடி இருக்கும்போது பகவானுடைய ஏற்பாட்டின்படி அவங்க விட்டுட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. இந்த கதைகள்லாம் நீங்கள் விருந்தாவனத்துக்கு அந்த இடத்துக்கு குறிப்பாக போகும்போது விரிவாக கேட்கலாம். எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லவும் முடியாது. இந்த முகலாயர்களுடைய படையெடுப்பினால் இங்கே இருந்த கோவிந்தர் ஜெய்ப்பூருக்கு மாற்றப்பட்டார். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராதா கோவிந்தர் ஜெய்ப்பூரில் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுறார். அந்த ராதா கோவிந்தர் ரூபகோஸ்வாமியான வழிபாடப்பட்ட ராதா கோவிந்தர் தான் இங்கே இந்த படத்தில் நான் காட்டியிருக்கிறேன். ஜெய்ப்பூரில் ஜெய்ப்பூர் மன்னர்கள் ராதா கோவிந்தருக்கு ரொம்ப விசேஷமாக அலங்காரம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோட்டைக்குள்ளார ராதா கோவிந்தருடைய கோயில் இருக்குது. அதே சமயத்தில் பிற்காலத்தில் ராதா கோவிந்தருக்கு பிரதிபு மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் சில காரணத்தினால அந்த இடத்துலருந்து நகர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பிரதிபு மூர்த்திகளை அவங்க பிரதிஷ்ட பண்ணுவாங்க இதர பக்தர்கள். அதன்படி இன்றைக்கு ராதா கோவிந்தருடைய கோயிலில், அதாவது விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ராதா கோவிந்தருடைய கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ராதா கோவிந்தரை, இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ராதா கோவிந்தரை தரிசிக்கலாம். இங்கே அடுத்ததாக கோபிநாதர், ஸ்ரீ கோவிந்த கோபிநாத். கோபிநாதர் கோபியர்களுடைய இறைவன். இவர் ரொம்ப விசேஷமானவர், எல்லா கோபியர்களையும் கவரக்கூடியவர். நம்மளுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, கோபிநாத்தரை வழிபடுறது. இவரும் இவருடைய கோயிலும் முகலாயர்களால் தாக்கப்பட்டு இவரும் பிருந்தாவனத்திலிருந்து ஜெய்ப்பூர் பக்கத்தில் இருக்கிறார். அந்த இடம் என்ன சொல்லும், கோபிநாத் ஒன்றாம் ஜெய்ப்பூர் பக்கத்தில், ஜெய்ப்பூர் ப்ராப்பரில் தான், பட் க்ளோஸ் டு த ராதா கோவிந்தா டெம்பிள், அவுட்ஸ்கர்ட்ஸ். கோபிநாத், இவர் கோபிநாத்தருடைய கோயிலும் இன்றைக்கும் நிறைய பேர் போகிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் கோபிநாத்தரை பிருந்தாவனத்தில் போய் தரிசிக்கணும் அப்படின்னா அவருடைய இந்த பிரதிபு மூர்த்திகளை தரிசிக்கலாம். அடுத்ததாக மதனமோகனர் ரொம்ப விசேஷமானவர். சனாதன கோஸ்வாமினால் வழிபடப்பட்டவர் மதன்மோகன். வஜ்ரநாபலால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். அதன் பிறகு அவர் மதன்மோகன் பற்றி நிறைய கதை சொல்லலாம், நிறைய பேசலாம். அத்வைதாச்சாரியர் பிருந்தாவனத்திற்கு வந்தபோது அவரால் கண்டெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் ஒருத்தட்டை கொடுத்து, அப்படி ஒருத்தவங்க வீட்டில் மதன்மோகன் ஒரு சின்ன பையனாக விளையாடக்கூடியவராக இருந்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தன்னுடைய தெய்வீக விருப்பத்தின்படி சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்தார். சனாதன கோஸ்வாமி இவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சனாதன கோஸ்வாமி கிட்ட மதன் மோகனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணார்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த கோயில் ஒரு சின்ன குன்றின் மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த குன்றினுடைய பெயர் துவதசாதித்ய திலா. அதாவது இந்த இடமானது கிருஷ்ணர் காளியன் மேலே நடனம் ஆடின இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு. கிருஷ்ணர் காளியன் மேலே நடனம் ஆடின லீலை தெரிஞ்சவங்க, ஆழமாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிருஷ்ணர் காளியன் மேலே நடனம் ஆடுறதுக்கு முன்னாடி யமுனை நதிக்குள்ளார் ரொம்ப நேரம் கடந்தார், எல்லாருக்கும் அச்சத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் நடனம் ஆடி எல்லா விரஜவாசிகளோடு போயிட்டார். அதன் பிறகு கிருஷ்ணர் இந்த துவதசாதித்ய தீலா மேலே வந்து படுத்தார். துவதச அப்படின்னா 12, ஆதித்ய அப்படின்னா சூரியன்கள், மொத்தம் 12 சூரியன்கள் இருக்கு, சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிருஷ்ணர் போய் அங்கே படுத்த உடனே கிருஷ்ணர் இவ்வளவு நேரம் இந்த வெப்ப, அதாவது குளிரில் தண்ணிக்குள்ளார இருந்துட்டார் அப்படிங்கிறதுனால 12 சூரியன்களும் வந்து கிருஷ்ணருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அன்போடு வந்து அவருக்கு வெப்பத்தை கொடுக்குறாங்க. அவருடைய உடம்புக்கு 12 சூரியன்களும் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு மரத்தில் போய் சனாதன கோஸ்வாமி மதன்மோகனை வச்சிட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றும் அவர் பண்ணல. மதன்மோகனுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா இவர் என்ன பண்ணுவார்னா, வெளியில் போய் கொஞ்சம் கோதுமை மாவு வாங்குவார், பிக்ஷை வாங்குவார். வாங்கி அதை யமுனை நதியோட நீரில் எடுத்து, யமுனை கரையில் தான் இது இருக்கு மதன்மோகன் கோயில், அதான் சொன்னேன் காளியனை வதம் பண்ணதும் அங்கே தான், அது பக்கத்துலேயே தான் இருக்கு. யமுனை நதியிலேருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அதை மாவு பிணைஞ்சு அதை வச்சு கொஞ்சம் ரொட்டி தட்டி பாத்தின்னு சொல்லுவாங்க, அதை உப்பும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சப்ஜியும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மதன் மோகனும் கொடுப்பார். மதன் மோகன் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஒரு நாள் மதன் மோகன் சனாதன கோஸ்வாமிகிட்ட கேட்டார், எனக்கு ஏன் எனக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நைவேத்தியம் பண்ணலாமே நீ. இவர் சொல்லுவார், இன்றைக்கு நீங்க உப்பு கேட்பீங்க, நாளைக்கு சப்ஜி கேட்பீங்க, நாளைக்கு இன்னொரு ஸ்வீட்டு கேட்பீங்க. இப்படியே கேட்டுட்டே இருந்தா நான் எங்க போறது? எனக்கு நீங்க கொடுத்த வேலையை என்னால் செய்ய முடியாம போயிடும். அதாவது சைத்தன்ய மகாபிரபுடைய வடிவத்தில் மதன் மோகன் என்ன சேவையை கொடுத்தாரோ அதை அவரால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி பதில் சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அடுத்த நாள் சனாதன கோஸ்வாமி எதற்காக மதன் மோகன் எங்கிட்ட உப்பு கேட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அடுத்த நாள் ஒரு உப்பு வியாபாரி யமுனை கரையில் நிறைய சரக்குகளை ஏற்றிக்கொண்டு யமுனையில் பயணம் பண்ணிட்டுருந்தார். அதில் அவருடைய படகு உள்ள மாட்டிக்கிச்சு, படகு மூழ்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தது. அவர் எல்லா வியாபாரமும் நஷ்டமாகி போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால அந்த நேரத்தில் அவர் சனாதன கோஸ்வாமிகிட்ட வந்து கேட்டார் என்ன பண்ணுறதுன்னு. அவர் சொன்னால் மதன் மோகன்கிட்ட நீ கேளு, அவர் கொடுத்தாருன்னா உனக்கு படகு போயிடுனார். அவர் மதன் மோகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணார், படகு பிரச்சனையிலிருந்து விலகுனது. அதனால் மகிழ்ச்சியுற்று மதன் மோகனுக்காக அந்த உப்பு வியாபாரி விருந்தாவனத்திலேயே முதல் கோயிலாக, மிகப்பெரிய கோயிலாக இந்த அற்புதமான கோயிலை கட்டி கொடுத்தார். இன்றைக்கு மதன் மோகன் இந்த கோயிலும் முகலாயர்களால் தாக்கப்பட்டது. பக்கத்தில் ரொம்ப பக்கம், அவங்களுடைய கோட்டை ஆக்ரா, ஆக்ராவுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்க விருந்தாவனம் அவுரங்கசீப்பினால் தாக்கப்பட்டு, இங்கிருந்த மதன் மோகன் அவரும் ராஜஸ்தானுக்கு தான் போவார். ஏன்னா ராஜஸ்தானில் ராஜ்பூட் வீரர்கள் அவங்க கொஞ்சம் தைரியசாலிகள், முகலாயர்களை எதிர்த்து போராடியவர்கள். அதனால் மதன் மோகனையும் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகிற வழியில் அவர் கரௌலிங்கிற ஒரு கிராமத்தில் தங்கிட்டார். ஒரு சின்ன கிராமம், ஒரு குக்கிராமம், ஆனால் அங்கே அற்புதமான கோயில் இன்றைக்கு மதன் மோகனுக்கு இருக்கு. அந்த கோயிலில் மதன் மோகன் வழிபடப்படுறார். இது மதன் மோகன் துவதசாதித்ய தீலா மேலே போகணும். இதுதான் அந்த கிருஷ்ணர் படுத்த இடம். அந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருந்த ஒரு கிளையில் தங்கியிருந்தார். இந்த மூன்று விக்கிரகங்கள் விருந்தாவனத்தினுடைய முக்கியமான விக்கிரகங்கள். இருந்தாலும் இந்த மூன்று விக்கிரகங்களை மட்டும் சொல்லிட்டு நம்ம நிறுத்திடவும் முடியாது. விருந்தாவனத்தை பற்றி பேசும்போது விருந்தாவனத்தில் மொத்தம் 7 முக்கியமான விக்கிரகங்கள் இருக்காங்க. இந்த மூன்று விக்கிரகங்கள் சம்பந்த, அபிதய, பிரயோஜன ஆகிய மூன்று முக்கியமான விஷயங்களுக்கு பொறுப்பாளிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விருந்தாவனத்தினுடைய ஆரம்ப விக்கிரகங்கள், ஆரம்ப கால விக்கிரகங்கள், அதே சமயத்தில் பிற்காலத்தில் இதர விக்கிரகங்களும் விருந்தாவனத்திற்குள்ளார வந்தாங்க. 7 விக்கிரகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுறாங்க. அதனால் அவர்களை பற்றியும் நம்ம நினைவில் கொள்வது ரொம்பவும் அவசியம். விருந்தாவனத்தின் பரிக்ரமா போனோம் அப்படின்னா முதல்ல நம்ம இவங்க மூன்று பேரையும் பார்க்கறது, இவங்க மூன்று பேரையும் பார்ப்போம். அதோடு சேர்ந்து இந்த 7 மொத்தம் 7 கோயில்களை பார்க்கறது அப்படிங்கிறத சேர்ந்து தான் அந்த விருந்தாவன பரிக்ரமா. மற்ற 4 பேரை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இங்கே நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடியவர் ராதாரமணர். இவர் இன்றைக்கும் விருந்தாவனத்தில் தான் இருக்கார். அதாவது கோபாலபட்ட கோஸ்வாமினால் வழிபடப்பட்டவர், அவர் இன்றைக்கும் விருந்தாவனத்திலே தங்கியிருக்கிறார். ராதாரமன் விக்கிரகம் ரொம்ப சின்னதாக இருப்பார், ரொம்ப சின்னதாக இருப்பார். ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா மற்ற 3 விக்கிரகங்களில் பகவானுடைய ரூபங்கள் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் சாக்ஷாத் கிருஷ்ணரை போலவே இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் அதே சமயத்தில் ராதாரமன் முழு ராதாரமணரும் கிருஷ்ணருடைய உடல் வாகு எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்குமோ அதே மாதிரி இருக்கார். ராதாரமணர் ஸ்வயம்பு, கோபால்பட்ட கோஸ்வாமி ஷாலகிராமத்தை வழிபட்டுன்னு வந்தார். ஷாலகிராமம் தான் அவர் வழிபட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு ஆசை எழுந்தது, நமக்கு இன்னும் விக்கிரகம் இல்லையே. ஷாலகிராமத்துக்கும் விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, இருந்தாலும் நமக்குன்னு விக்கிரகம் இல்லையே, விக்கிரகம் இருந்தா நம்ம அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அப்ப அடுத்த நாள் அந்த ஷாலகிராம விக்கிரகத்துல இருந்து ஸ்வயம்புவாக ராதாரமணர் தோன்றினார். ராதாரமணர் கோயிலில் இன்றைக்கும் விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விமரிசையாக செய்யப்படக்கூடியது. ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய விக்கிரக வழிபாட்டையும் ராதாரமணர் கோயிலிருந்து எடுத்தார். இஸ்கானுக்கு அவர் அறிமுகப்படுத்தின விக்கிரக வழிபாட்டு முறையை, அவங்களுடைய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வழிமுறைகளையும் பின்பற்ற சொல்லி பக்தர்களுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறார். ரொம்ப அழகான விக்கிரகம் ராதாரமணர். பல்வேறு அலங்காரங்களில், ரொம்ப சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் பல்வேறு அலங்காரங்களில் அலங்கரிக்கப்படக்கூடியவர். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு வண்டினுடைய ரூபத்தில் அவர் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். யாருக்கு கிருஷ்ண லீலை படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். உத்தவர் ராதாராணிக்கு செய்தியை கொண்டு போகும்போது அந்த இடத்துல ராதாராணி கிருஷ்ணரை ஒரு வண்டிற்கு ஒப்பிடுவான். அந்த லீலையை நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில் பல நேரங்களில் பலவிதமான அலங்காரங்கள் அவருக்கு செய்யப்படுறதுண்டு. அடுத்ததாக ராதா தாமோதர். ராதா தாமோதர் ஜீவகோஸ்வாமியினால் வழிபடப்பட்டவர். ராதா தாமோதர் கோயிலும் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஏழு முக்கியமான கோயில்களில் ஒன்று. ஸ்ரீல பிரபுபாதர் சந்நியாசம் எடுத்து பிருந்தாவனத்தில் தங்கினப்ப இந்த ராதா தாமோதர் கோயிலில் தங்கியிருந்தார். இன்றைக்கும் ராதா தாமோதருக்கு போகக்கூடியவர்கள் ஸ்ரீல பிரபுபாதர் தங்கியிருந்த இந்த அறையை தரிசிக்க முடியும். ஸ்ரீ ராதா தாமோதர் இன்றைக்கு நிறைய இதர விக்கிரகங்களோடு சேர்ந்து வழிபடப்படுகிறார். பல்வேறு இதர ஆச்சாரியர்களுடைய விக்கிரகங்களோடு சேர்ந்து வழிபடப்படுகிறார். அடுத்ததாக பிருந்தாவனத்தினுடைய மற்றொரு பிரசித்தி பெற்ற கோயில் ராதா ஷியாம சுந்தர் கோயில். ஷியாமானந்த பண்டிட் அவரால் வழிபடப்பட்டவர் ராதா ஷியாம சுந்தர். அடுத்ததாக லோகநாத் கோஸ்வாமியினால் வழிபடப்பட்ட ராதா கோகுல் ஆனந்தர். இந்த ஏழு விக்கிரகங்களும் பிருந்தாவனத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற விக்கிரகங்கள். ராதா மதன்மோகன், கோவிந்தா, கோபிநாத், ராதாரமன், ராதா தாமோதர், ராதா ஷியாம் சுந்தர், ராதா கோகுல் ஆனந்தர். இந்த ஏழு விக்கிரகங்கள், ஏழு கோயில்கள் பிருந்தாவனத்திற்கு பரிக்கிரமா செய்கிறவங்க அவசியமாக பார்க்கக்கூடிய இடங்கள். இருந்தாலும் நவீன காலத்தில் நிறைய இதர கோயில்களும் வந்திருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார், பிருந்தாவனத்தில் 5000 கோயில்கள் இருக்குன்னு. பிரசித்தி பெற்ற கோயில்கள் ஏழு. இருந்தாலும் பிருந்தாவனத்தில் இவ்வளவு ராதா கிருஷ்ணர் கோயில் இருந்தால் கூட கிருஷ்ண பலராமருக்கு கோயில் இல்லைன்னு பிரபுபாதர் நினைச்சார். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் பிருந்தாவனத்தில் கட்டின தன்னுடைய கோயிலுக்கு கிருஷ்ண பலராமர் கோயில்னு பெயர் கொடுத்தார். அங்கே ராதா ஷியாம சுந்தரும் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதர் அங்கே கிருஷ்ண பலராம் கோயில்னு பெயர் கொடுத்தார். கிருஷ்ண பலராமரை மையத்தில் வைத்தார். இன்னொரு காரணமும் இருக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணபலராமர் கோயிலை அந்த இடத்துல நிலைநாட்டினதுக்கு. இஸ்கான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இடமானது ரமன் ரேத்தின்னு அழைக்கப்படுது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மணல்லாம் ரொம்ப மென்மையாக இருக்கும். இந்த இடமானது கிருஷ்ணபலராமர் ரெண்டு பேரும் பசுக்களை மேய்க்க வரும்போது நண்பர்களோடு சேர்ந்து விளையாடக்கூடிய இடம். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இடத்துல நம்ம கிருஷ்ண பலராமர் கோயில் எழுப்பலாம்னு சொல்லி அழகான ஒரு கோயில் எழுப்பினார். இன்று இங்கே நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த படம் ரொம்ப பழைய படம், ஸ்ரீல பிரபுபாதர் இருந்தப்ப எடுத்த படம். ஸ்ரீல பிரபுபாதர் நடுவில் நிற்கிறார், நீங்கள் பார்க்கலாம்.
தெரியுதா?
இன்றைக்கு நீங்கள் இந்த காட்சியை பார்க்க முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீல பிரபுபாதருடைய சமாதி அமைச்சிருக்காங்க, அதனால் இந்த வியூ உங்களுக்கு முழுசாக கிடைக்க. இருந்தாலும் இன்றைக்கும் இஸ்கான் விருந்தாவனமும் விருந்தாவனத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் போகக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாடு விருந்தாவனவாசிகள் எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்குது. பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தினசரி விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது எளிமையாக இருக்கும், பண்டிகை காலங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் விருந்தாவனத்தில் தினசரி ரொம்ப விமரிசையாக இருக்கும், பண்டிகை காலங்களில் இன்னும் ரொம்ப விமரிசையாக இருக்கும். இங்கே ஒரு சாம்பிள் பார்க்கலாம் நீங்கள். கிருஷ்ண பலராமர் பல விதங்களில் அலங்கரிக்கப்படுறதுண்டு. ரொம்ப விசேஷமாக நடுவில் இருப்பாங்க கிருஷ்ண பலராம். இது முழு ஆல்டர், கிருஷ்ண பலராமருடைய ஆல்டர். எப்படி இருக்காங்க பாருங்க, கிருஷ்ண பலராம் விருந்தாவனத்தில் இஸ்கான் கோயிலில். இங்கே ராதா ஷியாமசுந்தர் பக்கத்தில், கிருஷ்ண பலராமருக்கு பக்கத்தில் இருக்காங்க. பூக்கள் பழங்கள் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணருடைய பெயர் ஒன்று என்னென்னா வனமாலி. அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அவர் பூக்களை விரும்பக்கூடியவர். இங்கே நீங்கள் பார்க்கலாம் கிருஷ்ணருடைய உடை முழுக்க பூவிலே தான் செஞ்சுருக்கிறான். காலில் பார்த்தா மல்லிகைப்பூ இருக்குது, இங்கெல்லாம் எல்லாம் பூ தான். அவ்வளோ பூனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. நம்ம மணிகள் மாலைகள் வைரங்கள் தங்கம் முத்து பவளம் இது எல்லாத்தையும் காட்டணும், கிருஷ்ணருக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு கிராமத்துவாசி, அவர் ஒரு பிரஜவாசி. அங்கே கௌர்ணிதா விக்கிரகங்களும் இருக்காங்க இஸ்கான் விருந்தாவனத்தில். இப்படி பல்வேறு விக்கிரகங்கள் இங்கே இருந்தால் கூட நம்ம முக்கியமாக மூன்று விக்கிரகங்கள் கோபிநாத் கோவிந்த மதன்மோகன், ஸ்ரீ கோவிந்த கோபிநாத் மதன்மோகன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று பேரையும் ஒன்றாக வைத்த படத்தை வச்சுருக்கோம். கௌடிய வைஷ்ணவர்கள் இவங்க மூன்று பேருக்கு நமஸ்காரம் பண்ணுறத மங்களாச்சரணங்களை வைத்து இருக்கிறோம். மதன்மோகன் இந்த முதல்ல இருக்கக்கூடிய பிரணாம மந்திரத்தின் மூலமாக வழிபடப்படுகிறார். ஜயதம் சுரதோர் பங்கோர் மம மந்த மதேர் கதி மத் சர்வசி பதாம் போஜோ ராதா மதன்மோகனோ. ராதா மதன்மோகனுக்கு எல்லா புகழும் விழித்தாகட்டும். நான் ஒரு நொண்டி, இங்க அவர் சொல்றார் பங்கோ ஒரு நொண்டி. எனக்கு நிறைய பேர் தவறான விதத்துல அறிவுரை கொடுக்குறாங்க. மம மந்த மதேர்கதி, ரொம்ப மந்தமானவன் நான். இருந்தாலும் உங்களுடைய சரணங்கள் மத் சர்வசிய பதாம்போஜோ, உங்களுடைய பாதங்கள் தான் எனக்கு எல்லாமேங்கிற. இது மதன்மோகனரை வழிபடுறதுக்காக உச்சரிக்கக்கூடிய பிரணாம் மந்திரம். அதே மாதிரி கோவிந்தரை வழிபடுவதற்காக உபயோகிக்கப்படக்கூடிய பிரணாம் மந்திரம் என்னென்னா திவ்யத் விருந்தாரண்ய கல்பத்ருமாத் ஸ்ரீமந்தத்தாங்கார சிம்மாசனஸ்தோ ஸ்ரீமத் ராதா ஸ்ரீல கோவிந்த தேவோ பிரிஷ்டாலிபி சேவியமானோ ஸ்மராமி. திவ்யத் விருந்தாரண்யம், விருந்தாரண்யம் அப்படிங்கிற திவ்யமான காட்டில் கல்பத்ருமாத் கற்பக மரத்தின் அடியில் ஸ்ரீமத் ரத்னாங்கார சிம்மாசனஸ்தோ, ரத்னங்களால் ஆன சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார் ஸ்ரீம ராதா ஸ்ரீல கோவிந்த தேவ், ராதாராணியோட கோவிந்த தேவர் வீற்றிருக்கிறார். பிரஷ்டாலிபி சேவியமானோ ஸ்மராமி, அவரை நான் சேவிக்கின்று அவரை நினைவு கொள்கிறேன். அடுத்ததாக கோபிநாதருடைய பிரணாம் மந்திரம். ஸ்ரீமான் ராசரசாரம்பி வம்சி வத தட்டஸ்தித கர்ஷன் வேணு ஸ்வனை கோபிர் கோபிநாதே ஸ்ரீயேஸ்துனஹ. ஸ்ரீமான் ராசரசாரம்பி, கோபிநாதர் பிரயோஜன விக்கிரகம், அவர் ராசநடனத்தை அனுபவிக்கக்கூடியவர். வம்சிவட்டத்தினுடைய கரையில் வீற்றிருக்கிறார். வம்சிவட்டம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் கோபியர்களை தன்னுடைய புல்லாங்குழலை வைத்து கவரக்கூடிய இடம். கர்ஷன், கர்ஷன்னா கவரக்கூடியது. வேணு ஸ்வனைர் கோபீர், வேணு அப்படின்னா புல்லாங்குழல், புல்லாங்குழலை ஊதி கோபியர்களை கவரக்கூடியவராக இருக்கிறார் கோபிநாதர். இப்படி இந்த ஸ்ரீ கோவிந்த கோபிநாத் மதன்மோகன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அடுத்த வரி, ஷியாமகுண்ட ராதா குண்ட கிரி கோவர்தான். விருந்தாவனத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் போனோம் அப்படின்னா ஷியாமகுண்ட ராதாகுண்ட் கிரி கோவர்தன் மூன்றையும் நம்ம தரிசிக்கலாம். கிருஷ்ணர் தினமும் கோவர்தன மலைக்கு மாடு மேய்க்கிறதுக்காக போவார். அந்த கோவர்தனத்தினுடைய அடிவாரத்தில் இந்த ஷியாமகுண்டமும் ராதாகுண்டமும் அமைஞ்சிருக்கு. கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோட கோவர்தனத்தில் போய் மாடு மேய்க்கும்போது சில அசுரர்கள் வந்து அவரை தொந்தரவு கொடுக்கறதுண்டு. அந்த நேரத்தில் அவர்களை கொல்றது வழக்கம். அது மாதிரி வந்த அசுரர்களில் ஒருத்தன் அரிஷ்டாசுரன். அந்த அரிஷ்டாசுரனை அவன் காளை வடிவத்தில் வந்தான், காளமாட்டின் வடிவத்தில் வந்தான். கிருஷ்ணர் அவனை கொன்ன பிறகு கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஒரு காளைய கொன்னுட்டீங்க, இது அதர்மம். இந்த அதர்மத்துக்கு நீங்க பிராயச்சித்தம் பண்ணணும், அதுக்காக நீங்க எல்லா புனித நதிகள்லையும் நீங்க குளிக்கணும். கிருஷ்ணர் சொன்னார், நான் புனித நதிகளில் குளிக்கணும் அப்படின்னா எல்லா புனித நதிகளும் என்னை நோக்கி வரட்டும். அவர் தன்னுடைய குச்சியை குத்துனார், உடனே எல்லா புண்ணிய நதிகளும் ஒன்றுன்னா வந்தான். நான் கங்கை இங்கே நுழைகிறேன், நான் யமுனை, நான் சரஸ்வதி, உலகத்தில் என்னெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் அங்கே நுழைகிறாங்க. கிருஷ்ணரால், கிருஷ்ணருடைய கொம்பினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த குண்டத்தில், அந்த குண்டமானது ஷியாமகுண்டம்னு அழைக்கப்படுது. எல்லா புனித தீர்த்தங்களும் அங்கே வீற்றிருக்கிறார்கள். அப்போ ராதாராணியினுடைய தோழியர்கள் எல்லாரும் ராதாராணிக்கிட்ட சொல்கிறாங்க, கிருஷ்ணருக்கு ஒரு குளம் கட்டிட்டு நமக்கு ஒரு குளம் வேண்டாமா? உடனே அவங்க தங்களுடைய வலையெல்லாம் உடைச்சி அந்த உலையலை வச்சு தோன்றாங்க, பள்ளம் தோன்றாங்க, குளம் தோண்டலாம் அப்படின்னு. அப்படி அவங்க பள்ளம் தோண்டிடுறாங்க, குளம் வந்துடுச்சு, அதாவது பள்ளம் வந்துடுச்சு, தண்ணி இல்லை, தண்ணி வரல. அந்த அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில், பக்கத்தில்னா அது இருக்கும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும், மானசகங்கான்னு ஒரு இடம் இருக்கு, அதை அடுத்து சொல்கிறேன். அந்த மானசகங்காலேருந்து கியூவர்ஸை வச்சு தண்ணி கொண்டு வந்து இந்த பள்ளத்தை நிரப்புனாங்க. நிரப்புனறியும் அந்த இடம் வந்து கங்கன் குண்டம்னு ஆயிடுச்சு. கங்கன்னா வளையல், வளையல்னால ஆன குளம், வளையல்னால செய்ய தோண்டின குளம். அதுக்கப்புறம் இந்த ஷியாமகுண்டத்தில் இருந்த எல்லா புண்ணிய நதிகளும் புண்ணிய தீர்த்தங்களுக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ராதாராணி நம்மக்கிட்ட நம்மளுடைய நீரில் குளிக்கலை அப்படின்னா நம்ம புனித தீர்த்தங்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணர் மட்டும் குளிச்சா பத்தாது, அதனால அந்த நதிகள் எல்லாம் அந்த தீர்த்தங்கள் எல்லாம் ராதா குண்டத்தை நோக்கி போனாங்க. ஸோ அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இணைப்பு இருக்கும், ரெண்டும் அடுத்தடுத்து இருக்கும், ராதா குண்டமும் ஷியாமகுண்டமும். இங்கே நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம், நடுவில் ஒரு பாத்வே இருக்குது, அந்த பக்கம் இருக்கிறது ஷியாமகுண்டம், இந்த பக்கம் இருக்கக்கூடியது ராதா குண்டம். அந்த இடத்துல நடுவில் குறுக்க ஒரு இணைப்பும் இருக்குது. இது ராதாகுண்ட் ஷியாமகுண்டத்தினுடைய வரைபடம். ராதாகுண்டம் சின்னதாக தான் இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்துக்கு வந்தபோது ராதா குண்டத்தை கண்டெடுத்தார். ராதா குண்டம் எங்கே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். எல்லாரும் நிறைய பேர்ட்ட கேட்டார், யாருக்கும் தெரியல. உலகத்திலே ரொம்ப 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 முக்கியமான இடம் ராதா குண்டம். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி தன்னுடைய உபதேசாமதத்தில் அதைத்தான் சொல்கிறார், வைகுண்டத்தை காட்டிலும் உயர்ந்தது மதுரா, மதுராவில் இருக்கக்கூடிய 12 காடுகளில் விருந்தாவனம் உயர்ந்தது, அதில் கோவர்தனம் உயர்ந்தது, கோவர்தனத்தில் காட்டிலும் ராதா குண்டம் உயர்ந்தது. கோவர்தனத்தில் தான் இருக்குது ராதா குண்டம். ராதா குண்டம் உயர்ந்தது. ராதா குண்டம் ரொம்ப சின்னதாக இருந்தது. அதன் பிறகு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ராதா குண்டத்துக்கு சேவை பண்ணுறதுக்காக அதை பெருசாக ஏற்படுத்தி விரிவுபடுத்தினார். இன்னைக்கு சில நேரங்களில் இந்த ராதா குண்டத்தை தூய்மைப்படுத்தும் போது அப்போ அந்த முன்னாடி இருந்த அந்த சின்ன குளத்தை பக்தர்கள் பார்க்க முடியும். சில நேரங்களில் அந்த கங்கன் குண்டத்தை தரிசிக்க முடியும். ராதா குண்டம் ஷியாமகுண்டம் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால எல்லா கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் ராதா குண்டத்தினுடைய கரையில் தங்கி இருந்தாங்க, அல்லது குறைஞ்சபட்சம் அவங்க வந்து இருந்துட்டு போவாங்க சில நாள்கள். இந்த ராதா குண்டம் ஒரு விதத்தில் இஸ்கானுக்கு, அதாவது ராதாராணி எல்லாம் ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ராதா குண்டத்தினுடைய கரைகள் இஸ்கானுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு முக்கியத்துவம் இருக்கு. யாரால சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? ராதா குண்டத்தினுடைய கரையில தான் ஸ்ரீல பிரபுபாதருக்கு பக்தி சிதாந்த சரசு தாக்கூர் உனக்கு எப்ப பணம் கிடைக்குதோ புத்தகங்களை அச்சடித்து விநியோகம் பண்ணுங்கிற ஒரு முக்கியமான கட்டளையை கொடுத்தார். ராதா குண்டத்தினுடைய கரையில் ஒரு கௌடிய மடம் இருக்குது. அந்த கௌடிய மடத்தில் சில நேரத்தில் இஸ்கானில் ஒரு படம் நீங்கள் பார்க்கலாம், ராதா குண்டத்தினுடைய கரையில் ஏதோ நடந்து போகிற மாதிரி, அதை கரையில் கொடுத்த மாதிரி. கரையில் ஒரு கோயில் இருக்குது கௌடிய மடத்துக்கு. அந்த கோயிலுக்குள்ளார ஸ்ரீல பக்தி சிதான் சரஸ் தாக்கூர் ஸ்ரீல பிரபுபாதருக்கு மிக முக்கியமான உபதேசத்தை கொடுத்துருக்காரு. ராதா குண்டத்தினுடைய கரையில் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு இருந்தபோது மகாபிரபுவோட பூரியில் வாழ்ந்தார். ஹரிதாஸ் தாக்கூருடைய ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அங்கே பூரியில் வசித்தார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் அவர் விருந்தாவனத்திற்கு வந்து அங்கே அதன் பிறகு இங்கே ராதா குண்டத்தில் தங்கியிருந்தார். ராதா குண்டத்தில் தங்கியிருந்தப்போ அவருடைய தவங்கள்லாம் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது படம் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியினுடைய பஜன் குட்டியினுடைய பக்கத்தில், இந்த பக்கம் பஜன் குட்டி, இது ஜானவ மாதா தங்கியிருந்த இடம். ஜானவ மாதா அவங்களுக்குன்னு ராதா குண்டத்தில் ஒரு சின்ன பகுதியை ஏற்படுத்தி தங்கியிருந்தாங்க கரையில். அந்த இடம் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியுடைய பஜன் குட்டிராங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இடம் ராதா குண்டத்தில் இந்த குட்டிர். இந்த குட்டிரில் தான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதத்தை எழுதினார். இந்த குட்டிரில் அமர்ந்துதான் அவர் சைத்தன்ய சரிதாமிரதத்தை எழுதினார். இது எல்லாமே ராதாகுண்டத்தினுடைய கரையில் தான் இருக்கு. கிரி கோவர்தன், ஷியாமகுண்ட ராதாகுண்ட கிரி கோவர்தன். கோவர்தனம் ஏற்கனவே ஷியாமகுண்ட ராதாகுண்டம் பற்றி சொல்லும்போது கோவர்தனத்தை பற்றி சொல்லிட்டேன். கோவர்தனத்தை பற்றி நிறைய பேர் நிறைய நேரத்தில் கேட்டிருப்பீங்க. பிருந்தாவனத்தில் கோவர்தன், அதனால நான் கோவர்தன லீலை பற்றி பேசலாம். ஆனால் கோவர்தன இன்றைக்கு இருக்கக்கூடிய கோவர்தனத்தை பற்றி பேசுகிறேன். கோவர்தனத்தில் கிருஷ்ணர் அரங்கேற்ற லீலைகள் எண்ணிலடங்காதவை. தினமும் அவர் மாடு மேய்க்கிறதுக்காக போவார், கோவர்தனத்தில் விளையாடுவார். அங்கே இருக்கக்கூடிய அருவிகள் எல்லாம் அவர்களுக்கு தினசரி நீரை கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அவங்களுக்கு தினசரி பழங்களை கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் அவர்களுக்கு பூக்களை கொடுக்கும். தினசரி கோவர்தனத்தை விளையாடுறது அப்படிங்கிறது கிருஷ்ண பலராமருக்கு கோபர்களுக்கு தினசரி வாழ்க்கை. இருந்தாலும் நிறைய பேருக்கு அது தெரியாது, கிருஷ்ணர் கோவர்தனத்தை தூக்குனது மட்டும்தான் தெரியும். கோவர்தனத்தை கிருஷ்ணர் தூக்கினார். இன்றைக்கு அந்த கோவர்தனமானது சில அடிகள் உயரமுடையதாக இருக்கு. புலஸ்திய முனிவருடைய சாபத்தின் காரணமாக கோவர்தனம் ஒவ்வொரு நாளும் ஒரு கடுகளவு உள்ள போயிட்டே இருக்கு. இன்றைக்கு கோவர்தனத்தை பார்க்க இருக்கிறவங்க சில இடங்களில் இந்த கோவர்தனம் இந்த மாதிரி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கோவர்தனத்தை பரிக்கிரமா பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், முக்கியமான வழக்கம். கோவர்தன பரிக்கிரமா தொன்று தொட்டு இந்த இடத்துலருந்து ஆரம்பிப்பாங்க. இது மானச கங்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம். இன்றைக்கு நிறைய பேர் குசும் சரோவர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ராதாகுண்டத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்கம் மானசகங்காலேருந்து ஆரம்பிப்பாங்க. மானசகங்காலேருந்து பரிக்கிரமா தொடங்கினாங்க அப்படின்னா கோவர்தன மலையை சுற்றி வரும்போது நிறைய இடங்களை ஒருத்தரால் தரிசிக்க முடியும். மானசகங்கா அப்படிங்கிறது மனதிலிருந்து வந்தவர். ஒரு முறை நந்தமாராஜ், யசோதா, மற்ற விரஜவாசிகள் எல்லாரும் கங்கையில் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விருந்தாவனத்தை விட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுருந்தான். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், இங்கேயே கங்கை இருக்குன்னு சொல்லி இந்த மானச கங்காவை கொண்டு வந்து காட்டினார். அவங்க பார்த்துட்டு இது கங்கை நாங்கள் எப்படி நம்புறதுன்னா, அப்போ கிருஷ்ணர் தன்னுடைய மனதினால் கங்கை அங்கே கூப்பிட்டு வந்தார். கங்கை அங்கே வந்து நான் தான் கங்கை தான் இங்கே இருக்கிறேன்னு உறுதிப்படுத்தினாங்க. இந்த மானச கங்கையினுடைய கரையிலையும் நிறைய இடங்கள் இருக்குது. சனாதன கோஸ்வாமி இந்த மானச கங்காவுடைய கரையில் இருந்து புத்தகங்களை எழுதியிருக்கிறார். சனாதன கோஸ்வாமியினுடைய அந்த புஸ்தகம் எழுதின இடத்துல அவருக்கு கொசுக்கள் நிறைய கிடைச்சதுன்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு வெளியில் போகலான்னு நினச்சார். அப்போ சிவபெருமான் அவருக்காக அந்த இடத்துல கொசுக்கள் எதுவும் வராதுன்னு சொல்லி உறுதி கொடுத்தார். இன்றைக்கும் அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா கொசுவே இருக்கார். மொத்த விருந்தாவனத்துலேயும் கொசு எவ்வளோ இருந்தாலும் அந்த இடத்துல சிவபெருமானுடைய கருணையினால் சனாதன கோஸ்வாமி கொடுக்கப்பட்ட அந்த உறுதியினால் கொசுவே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மானச கங்காவை சுற்றி இதர கோயில்களும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது ஹரிதேவருடைய கோயில். இந்த ஹரிதேவருடைய விக்கிரகமும் வஜ்ரநாபரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம். மானச கங்கையில் கிருஷ்ணருடைய லீலைகள் நிறைய அரங்கேற்றப்பட்டிருக்கு. கிருஷ்ணருடைய லீலைகளில் பிரபலமான ஒன்று என்ன அப்படின்னா படகு லீலை. ராதா கிருஷ்ண லீலைகளில் ஒரு பிரபலமான லீலை படகு லீலை. கிருஷ்ணர் ஒரு படகோட்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க கோபியர்கள் எல்லாம் கங்கையிலேருந்து, அதாவது மானச கங்காவை தாண்டி போகிறதுக்கு படகு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பல்வேறு லீலைகளை அரங்கேற்றுவார். அந்த லீலைகளை நான் இங்கே விமரமாக எடுத்துரைக்கல. இருந்தாலும் இந்த லீலைகள் எல்லாம் மானச கங்கால நடந்திருக்கு. கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கின பிறகு நான் கோவர்தனத்தை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பற்றி மட்டும் சொல்றேன். நிறைய இடங்கள் இருக்கு. கிருஷ்ணர் உயர்த்தினதுக்கு அப்புறம் இந்திரன் கிருஷ்ணர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான். அப்படி மன்னிப்பு கேட்டபோது கிருஷ்ணருக்கு செய்யப்பட்ட அபிஷேகத்தினால விளைந்த குண்டம் கோவிந்த குண்டம். இந்த கோவிந்த குண்டத்தையும் ஒருத்தர் தரிசிக்கலாம் விருந்தாவனத்தை பரிக்கிரமா போகும்போது. அதுக்கப்புறம் உத்தவருடைய உத்தவர் விருந்தாவனத்துக்கு வந்தபோது அவர் அங்கேயே ஒரு ரூபத்தில் தங்கியிருந்தார். அந்த நினைவு கொள்றதுக்காக உத்தவருக்கும் அங்கே ஒரு இடம் இருக்கு, அதுவும் நிறைய பக்தர்கள் போகக்கூடிய இடம். இன்னொரு முக்கியமான இடம் குசும் சரோவர் கோவர்தன பரிக்கிரமால. குசும் அப்படின்னா நறுமணம்னு பொருள், பூக்களுடைய நறுமணம், பூக்கள் நிறைந்த இடம். ரொம்ப அற்புதமான விதத்தில் இந்த ஏரியானது கட்டப்பட்டிருக்கு. இந்த ஏரியானது கிருஷ்ணருடைய குச்சியில் அவருடைய கொம்பு அதிலிருந்து உருவானதாக சொல்லப்படுது. அந்த கொம்பானது அதனுடைய ஆழம் பாதாள லோகம் வரைக்கும் போகக்கூடியது குசும் சரோவர். இருந்தாலும் போகக்கூடிய பக்தர்கள் குசும் சரோவரில் நீராடலாம். பொதுவாக நிறைய பக்தர்கள் விருந்தாவனத்திற்கு செல்லும்போது ராதா குண்டத்தில் நீராட மாட்டார்கள். ஸ்ரீல பிரபுபாதர் ராதா குண்டத்தில் நம்மளுடைய இஸ்கான் பக்தர்களுக்கு நீராட வேண்டாம்னு அறிவுரை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே சமயம் அதாவது நம்மளுடைய உடம்பை உள்ளுசாக உள்ள போட்டு நீராட வேண்டாம். சாஸ்திரங்கள் நீராடுறதுக்கு பல்வேறு வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று புரோக்ஷணம் செய்கிறது, 3 தடவை நீரை எடுத்து நம்மளுடைய தலையில் தெளிச்சுக்கிறது. அது மாதிரி நம்ம ராதா குண்டத்தில் பண்ணலாம். குசும் சரோவர் பொதுவாக நிறைய பக்தர்கள் குளிக்கிறதுக்கு உகந்த இடம். குசும் சரோவர், மானச கங்கா, கோவிந்த குண்டா, இந்த இடங்கள் எல்லாம் நீராடுறதுக்கும் உகந்தவையாக இருக்கு. குசும் சரோவரில் நிறைய கோயில்கள் இருக்கு உள்ள, அங்கே எல்லாமே பக்தர்கள் பார்க்கலாம். விருந்தாவனத்துக்கு போனோம் அப்படின்னா ஸோ ஷியாம குண்டா, ராதா குண்டா, கிரி கோவர்தன், அடுத்தடுத்த வரிகள் எல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஒரு சின்ன கேப் இப்போ, மறுபடி நம்ம கொஞ்ச நேரம் பகவானுடைய நாமத்தை பாடலாம், அவரை பற்றிய விஷயங்களை பாடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடி நம்ம விருந்தாவனத்துக்குள்ளார போகலாம்.